கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கும் உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள், அவங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ கடந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நாம் சந்திக்க தேவன் நமக்கு வாய்ப்புகள் தந்து வழிநடத்தி வந்தார். கடந்த முறை நாம் இஸ்ரேல் குறித்த கடைசி கால தீர்க்க தரிசனங்களை உங்கள் மத்தியில் பேசினோம். ஸோ இந்த நாளில் ஒரு புதியதொரு வகுப்பு நாம் இங்கே தொடங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இந்த வாய்ப்பு தேவன் எனக்கு தந்திருக்கிறார், அதற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, சகோதர சகோதரிகள் நீங்களும் கூட உங்களுக்கு ஊழியம் செய்ய எனக்கு தந்த ஒரு வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த முறை நாம் எந்த ஒரு தலைப்பை தியானிக்க போகிறோம் என்று பார்க்கும் போது, இது ஒரு புக் ஸ்டடி. என்ன புக் என்று சொல்லும் போது, சகோதரர் ஆண்டன் ஃப்ரே என்ற அமெரிக்க சகோதரர் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அவங்களுக்கான வாக்குத்தத்த பூமி கானானை நோக்கி அவர்கள் வனாந்தரத்தில் ஒரு 40 வருடம் அலைந்து திரிந்து பிரயாணம் செய்து அவர்கள் போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார். அந்த 40 வருட வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த அந்த அனுபவங்கள், மாம்சீக இஸ்ரேலர்களுடைய அந்த வனாந்தர பிரயாணத்தினுடைய அனுபவங்கள், அந்த அனுபவங்களை ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம் நமக்கு முன் தேவன் வைத்திருக்கிற அந்த பரம கானான் நோக்கி பிரயாணம் செய்யும் போது, இந்த பூமியில வனாந்தர சூழ்நிலையில அலைந்து திரிகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் அந்த நிழல், அந்த நிழல்ல மான்சீக இஸ்ரேலர்களுக்கு அந்த 40 வருட வனாந்திர பிரயாணத்தின் அலைந்து திரிந்த அனுபவங்கள் என்னெல்லாம் அவங்கள் அனுபவங்கள் பெற்றுக் கொண்டாங்களோ அவைகளை நாம பார்த்து இந்த நாட்கள்ல நாம பலப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த ஒரு தலைப்பு நாம தியானிக்க இருக்கிறோம். இங்கிலீஷ்ல சகோதரர் எப்படி தலைப்பு கொடுத்திருக்கிறார்னா, அவர் வைல்டர்னஸ் வாண்டரிங்ஸ் அப்படி கொடுத்திருக்கிறாரு. இது நாம் எப்படி சொல்லலாம், தமிழ்ல அந்த அர்த்தம் சரியா வரும்படி சொல்லணும்னா, நம்முடைய வனாந்தரத்தின் அலைச்சல் சொல்லலாம், இல்லாட்டி வனாந்தரத்துல நாம் அலைந்து திரிவது அப்படி சொல்லலாம். ஆனா நம்ம எப்படி தலைப்பு வச்சிருக்கிறோம்னா, நம்முடைய வனாந்தர பிரயாணம், அந்த பிரயாணத்தினுடைய அனுபவங்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். சோ இந்த தலைப்பு இப்ப நாம் இன்னைக்கு உங்கள் மத்தியில ஆரம்பிக்க போறோம் சகோதர சகோதரிகளே. சோ இன்னைக்கு ஒரு முன்னுரை மாத்திரம் உங்கள் மத்தியில பேசுறதுக்கு விரும்புறோம், இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம். தொடர்ந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமைகள் தோறும் சகோதரர் இது வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் இங்க கடந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுல எங்கிருந்து பிரதரே அங்க ஸ்டார்ட் பண்றார், ஸோ நமக்கு நல்லா தெரியும் இந்த டாபிக் எதை பத்தி இருக்கு என்று. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யாக்கோபுக்கு பின்னால நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய பிள்ளைகள் வரைக்கும் கானான் தேசத்துல அவங்க இருந்தாங்க. சோ யாக்கோபுனுடைய நாட்கள்ல அவருடைய பையங்கள்ல ஒருத்தர் தான் யோசேப்பு. சோ அப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும். சோ இந்த பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகள் நான் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு அங்க விருப்பம் இல்லை, அதே அந்த பாடத்துக்குள்ளேயே நாம் அங்க போயிடுவோம். சோ இந்த யோசேப்பின் நாட்கள் அல்லது அவருடைய அப்பா யாக்கோபினுடைய நாட்கள் வரைக்கும் இஸ்ரே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கானான் தேசத்துல அங்க இருந்தாங்க. தேவன் அவங்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின அந்த பூமி. சோ அங்க இருந்துட்டு அவர்கள் வந்து யோசேப்பினுடைய நாட்களுக்கு அப்புறம் எகிப்துக்கு எல்லோரும் அங்க போக வேண்டிய சூழல் உருவாச்சு. உங்களுக்கு தெரியும் எப்படி எல்லாம் அது சம்பவிச்சது என்று. வசனம் நாம அங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 37 முதல் 2 வசனங்கள் நீங்க வாசிங்க. சோ யாக்கோபு அவருடைய பசங்க அதுல யோசேப்பு. சோ இவர்கள் எல்லாம் அந்த கானான் தேசத்துல அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சகோதரர்கள் யோசேப்பு மேல பொறாம கொண்டு அவரை எகிப்தியருக்கு எப்போ விற்று போட்டாங்களோ, சோ யோசேப்பு எகிப்துக்கு போறார், பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில அங்க இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்க கானான்ல பஞ்சம் வந்து யோசேப்பினுடைய சகோதரர்கள் யாக்கோபோடு சேர்ந்துட்டு எல்லோரும் அங்க மீண்டும் எகிப்துக்கு அங்க வருவது அங்க நாம பார்க்கிறோம். சோ இப்படியாகத்தான் கானான்ல இருந்துட்டு இஸ்ரேலரு இங்க வராங்க, எகிப்துக்குள்ள அங்க வராங்க. ஆனா நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். யோசேப்பு மறிச்சு போய், யோசேப்பு இருந்த வரைக்கும் இஸ்ரேலர்கள் எகிப்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, பழுகி பெருகி. ஆனா யோசேப்பு மறிச்சதுக்கு பின்பு யோசேப்பை அறியாத பார்வோன்னு அவங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அங்க சூழல் மாறுது. சோ எகிப்தியரை காட்டிலும் இஸ்ரேலர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அந்த பார்வோன் பயந்துட்டு, சோ இந்த இஸ்ரேலர் நம்மளை வந்து மேற்கொண்டுடுவாங்களோ என்று பயந்துட்டு, சோ அப்ப அவர்களை ஒடுக்குவதற்கெல்லாம் நிறைய காரியங்கள் எல்லாம் செய்தார். சோ இப்படியாக அந்த அடிமைத்தனத்துக்குள்ள அங்க இருந்தாங்க. சோ இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து அவங்க விடுதலை செய்ய, அவங்களை விடுதலை செய்வதற்கு தேவன் மோசேயை அனுப்பிச்சு அந்த எகிப்துல இருந்து கானான் நோக்கின் அந்த பிரயாணம் அங்க ஸ்டார்ட் ஆகும். சோ அப்ப அந்த பிரயாணம் தான் 40 வருஷம் என்று நமக்கு வேதத்துல நல்லா தெரியும். சோ அந்த பிரயாணங்கள்ல அநேக அனுபவங்கள் அவங்க வாங்கினாங்க. அந்த அனுபவங்கள் அது மாம்சீக இஸ்ரேலர்களா அவங்களுக்கான வாக்குத்தத்த பூமி கானானுக்கு போய் அவர்கள் சேர்கிற விஷயத்துல அநேக எச்சரிப்புகளோடு கூடிய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைத்தது. சோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு நம்முடைய பரம கானான் நோக்கி செல்லக்கூடிய இந்த ஒரு ஜீவிய காலம், சோ இந்த ஒரு ஓட்டத்துல இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் அப்படியே நமக்கு ரொம்ப அருமையான படிப்பினைகளா அங்க இருக்குது. சோ இதுதான் நம்ம இந்த ஸ்டடியில பார்க்க போறோம். 40 வருஷம் இஸ்ரேலர்கள் என்ன மாதிரி அனுபவங்கள் வனாந்தரத்துல வாங்கினாங்க, ஒவ்வொன்றினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள்ல நமக்கான ஆலோசனை, அறிவுறுத்தல், எச்சரிப்பு, சில சமயங்கள்ல ஆற்றுதல், தேற்றுதல், பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கு. அது நமக்கு தான் இருக்குது, அது நம்ம தான் அதை பயன்படுத்தி கொள்ளணும். சோ அந்த ஒரு சிந்தையில நாம இந்த ஒரு ஸ்டடி நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சகோதரர் இந்த ஸ்டடி பத்தி ஆரம்பிக்கும் போது அருமையான ஒரு வசனம் வைக்கிறார். அந்த வசனத்தின் ஆதாரத்துல இந்த ஒரு தியானம் இருக்கும். அதாவது மாம்சீக இஸ்ரேலருடைய 40 வருட வனாந்தரத்தினுடைய வனாந்தர பிரயாணத்தினுடைய அனுபவங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு ஒரு ஆலோசனையா இருக்கும் என்று. சோ அந்த வசனம் நீங்க வாசிங்க, 1 கொரிந்தியர் 10:11. ஆமா, சோ இவைகள் எல்லாம் அதுக்கு முன்னால முதல் வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வனாந்தரத்துல மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி தான் அப்போஸ்தல் பவுல் பேசுறார். பேசிட்டு இவைகள் எல்லாம் அவங்களுக்கு மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு திருஷ்டாந்தங்களா நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில நேரடியான அனுபவங்களாக அங்க இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்ற அந்த பாகம் அதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புறேன். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் வசனம் வாசிங்க. அது
இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பை உண்டாக்கும்படி எழுதப்பட்டு.
பாருங்க, அந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அப்போ நடந்த அந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு சொல்லும் போதே அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தையில ரெண்டு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றாருன்னா ரொம்ப அருமையா,
உலகத்தின்
முடிவு காலத்துல உள்ள நமக்கு எச்சரிப்பு. நாம வந்து என்ன விரும்புறோம்னா இந்த செகண்ட் பார்ட்ல அந்த ரெண்டு வார்த்தை நீங்க மனசுல பதிய வைங்க. உலகத்தின் முடிவு காலத்துல இருக்கிற நமக்கு இவைகள் எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கு. சோ இந்த உலகத்தின் முடிவுல இருக்கிறவர்களுக்கு அநேக விஷயங்கள், ரொம்ப முக்கியமா இந்த உலகத்தின் முடிவுல இருந்துட்டு இந்த பரமகானான் போய் சேர வாய்ப்புல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் இருக்கிற காலத்திற்கே உரிய அநேக எச்சரிப்புகள் கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அந்த கானான் போய் அவர்கள் சேர முடியும் அப்படின்னு அப்போஸ்தல் பவுல் கிளியரா உணர்ந்திருக்கணும். பரிசுத்தாவில் அதான் சொல்றார், மான்சீக இஸ்ரேலர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில திருஷ்டாந்தமா அப்போ இருந்துச்சு. தேவன் அதையெல்லாம் ஏன் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார்னா, அதை காட்டிலும் பெரிய ஒரு பரமக்கானுக்கு போகிற நாமோ இந்த உலகத்தின் முடிவுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவம் எல்லாம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் நம்மளுடைய கானான் போய் சேரணும்னா நமக்கு நிறைய எச்சரிப்புகள் வேணும். அந்த எச்சரிப்புகள் இந்த இந்த பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகள்ல அங்கிருக்கு. சோ இது வந்துட்டு நிழலும் பொருளும் மாதிரியான ஒரு தியானம் தான். மான்சீக இஸ்ரேலரு அவங்களுடைய பிரயாணங்கள் அதெல்லாம் நிழல், அதுல நமக்கான நிஜம் என்னன்னு தான் பாக்குறோம். ஆனா அப்படி மாத்திரம் பார்த்து தேவ திட்டத்தினுடைய அறிவு மாத்திரம் நம்ம வாங்கி வைக்காமல் வாங்கி வைக்கணும். ஆனா இங்க என்ன மாற்றம் அது பண்ணுது? பிரதர் ரசல் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பேசும்போது சில பாயிண்ட் அங்க சொல்லுவார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா, அவரு ஒண்ணு தலை மாத்திரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா அவர் எதை சொல்றாருன்னா, புத்தி அறிவு அதுவும் அது அதையவே கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடாது. அல்லாட்டி அதையே விட்டுட்டு ஒரே குணலட்சணங்களையே வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கும்னா, ஹி ஷுட் பி ஹார்ட் அண்ட் ஹெட். அப்படின்னா அவரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றின நுண்ணறிவிலையும் வளர்ந்து கொண்டு இருக்கணும். அதே சமயத்துல அந்த அறிவின் மூலம் அவருக்குள்ள தெய்வீக குணலட்சணங்கள் கூட அவருடைய இருதயத்துக்குள்ள ஸ்திரப்பட்டு இருக்கும். சைட் பை சைட் போயிட்டு இருக்கும், ஒரே விதமான வளர்ச்சி அங்க இருக்கும். சோ அப்ப இந்த நிழலும் பொருளும் கண்டிப்பா நமக்கு தெய்வீக திட்டத்தின் சில அருமையான அம்சங்களை வெளிப்படுத்தும். அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் எச்சரிப்புகள். நாமக்கான போய் சேரணும்னா சில எச்சரிப்புகள் நமக்கு அங்க அவசியம். நம்முடைய வாழ்க்கையில சில ஸ்டாப்பிங்ஸ்ல அந்த ரெட் லைட் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். ஆங்கிள் நாம இதை பார்க்கலாம். ஏன்னா அப்படித்தான் இந்த ஸ்டடி பிரதர் கூட கொடுத்திருக்கிறார் என்று நான் அங்க விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசன வாசிங்க, ஒண்ணு குறந்தையர் 10:6.
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாமானவைகளை இச்சியாது படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது.
பாருங்க, அவைகள் அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை நாம் இச்சியாத படிக்கு. சோ பேரலல் இருக்கு பாத்தீங்களா, மான்சீக இஸ்ரேலர்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கும் ஒரு இணை. சோ அவர்கள் பொல்லாங்கான விஷயங்களை இச்சித்துட்டாங்க. இச்சித்து என்னாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம அவங்களை போல அந்த பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்க இவைகள் நமக்கு எங்க எச்சரிப்பாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. சோ அப்போ நமக்கான இந்த ஒரு வனாந்திர பிரயாணத்துல இந்த பூமியில நமக்கான வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் மட்டும் தேவன் அனுமதித்திருக்கிற அந்த ஜீவ காலத்துல நம்முடைய ஓட்டம், நம்முடைய ஜீவியம் தேவன் பார்வையில எல்லா அங்கீகரிப்புக்கும் உடைய உரியதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும் படிக்க இந்த படிப்பினைகள் நமக்கு ரொம்ப உதவும். சோ அப்போ இது நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாம்சீக இஸ்ரேலர்கள் எப்படி ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய பயணம், அந்த பயணத்துல என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் வாங்கினாங்க, என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, எந்தெந்த பலவீனத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு தேவனுடைய கோபத்துக்கு ஆளானாங்க, எந்தெந்த சமயத்துல தேவனுக்கு உண்மையா இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொண்டாங்க. சோ இவைகள் எல்லாம் நம்ம அனுதினமும் பார்க்கும் போது கண்டிப்பா நாம் நம்ம ஓட்டத்துல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம். நம்மிடத்துல அதே மாதிரி பலவீனங்கள் இருக்குதான், அது போல சில உதாசீனங்கள், சில பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிறது இருக்குதான், அவங்க கிட்ட இருந்த மாதிரி சில நல்ல குணலட்சணங்கள் கூட நம்ம கிட்ட தென்படுதான். சோ அப்ப நாம் இன்னும் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகணும், இன்னும் எந்த அளவுக்கு நாம நம்முடைய அழைப்பை உறுதி செய்வது குறித்து நாம தெளிவா இருக்கணும் போன்ற விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவும். சரி, நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ள நாம அங்க போலாம். சோ இஸ்ரேலர் கிளியர், யாக்கோபு அவருடைய காலம் வரைக்கும் கானான்ல சந்தோஷமா இருந்தாங்க, வசன வாசிச்சோம் உங்களுக்கு. ஆனா யோசேப்பை எகிப்தியருக்கு விற்று போட்டதின் மூலம் யோசேப்பின் வழியாக ஒட்டுமொத்த இஸ்ரேலர்களும் கானானை விட்டு எங்க வர வேண்டிய சூழல் உருவாச்சு, எகிப்துக்கு வந்திருக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. யோசேப் இருந்த வரைக்கும் எகிப்துல இஸ்ரேலர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, யோசேப் மறிச்சா. யோசேப்பை அறியாத பார்வோன் இஸ்ரேல் எகிப்தியரை ஆளுகை செய்ய வந்தார். அப்ப இஸ்ரேலும் அங்க இருந்தாங்க. அவர் வரும்போதே அங்க அவரு பார்த்துட்டாரு. சோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இஸ்ரேலர்கள் எப்படி கானான் தேசத்தை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கான வாக்குத்த பூமியில இருந்தாங்க, ஆனா இப்பயோ எகிப்துல அங்க வந்துட்டாங்க, அடிமைத்தனத்துக்கே அங்க வந்துட்டாங்க. ஆனா இது கண்டிப்பா அது அவர்களுடைய பாவம் அல்ல இல்லைங்களா. யோசேப்புக்கு அப்புறம் இஸ்ரேலர்கள் அவங்க யோசேப்புக்கு அப்புறம் வந்த சந்ததி எகிப்துல பார்வோனுக்கு கீழே அடிமைத்தனத்துக்குள்ள அங்க போயிட்டாங்க. சொந்த அந்த கானான் தேசத்தை விட்டு எகிப்துக்கு வந்து அடிமைத்தனத்துக்குள்ள போகிற அளவுக்கு சூழல் அங்க இஸ்ரேலர்களுக்கு மாறி இருக்குது. ஆனா அதற்கு காரணமே அவங்க கிடையாது. யார் தான் காரணம் இஸ்ரேலர்கள் எகிப்துல அடிமைத்தனத்துக்குள்ள போறதுன்னா? அவங்களுடைய பிதாக்கள் இல்லைங்களா. அவங்களுடைய பிதாக்கள் சொல்லும் போது யாரெல்லாம் நாம் சொல்லலாம்? அந்த யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சொல்லலாம். அவங்க அவங்க செய்துட்ட அந்த சில தவறுகள் அது அவங்களுடைய சந்ததி எகிப்துல பார்வோனுக்கு கீழே அடிமைத்தனத்துக்குள்ள அங்க போக வேண்டிய சூழல். இது ஒரு சின்ன அருமையான நிழல். இங்கிருந்தே அந்த நிழல் நமக்கு அங்க ஸ்டார்ட் பண்ணும். சுமாம்சீக இஸ்ரேலர்கள் அவங்களுடைய பிதாக்களுடைய தவறுனால அவங்களுக்கான வாக்குத்த பூமியை விட்டுட்டு எகிப்துல பார்வோனுக்கு கீழே அடிமைத்தனத்துக்குள்ள அங்க வந்தாங்க. ஆனா இது அவங்க செய்த பாவத்தினால அல்ல, அவர்களுடைய பிதாக்கள் செய்துட்ட பாவத்தினால. ஆதிக்குரிய இஸ்ரேலர்கள் நாமும் கூட அப்படித்தான் சில சில சமயங்கள்ல சில விஷயங்கள்ல. சோ நாமும் கூட தேவனுடைய இஸ்ரேலர்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த உலகத்துல பாவத்துக்கு கீழே மரணத்துக்கு கீழே அடிமைகளாக சாத்தானுக்கு உட்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து நமக்கு அங்க வந்திருக்கு. நாம கூட எந்த பாவமும் செய்யல. நாம் ஏன் இப்படி சாத்தானுக்கு கீழே பாவம் மரணத்தினுடைய பிடியில அடிமைத்தனத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பிதாக்கள் செய்த பாவம். நம்ம பிதாக்கள் சொல்லும் பொழுது யார் வரார்? ஆதாம் அங்க வராங்க. வசன வாசிங்க சங்கீதம் 51:5. ஆமாம், எரேமியா 31:29. பாருங்க, பிதாக்கள் திராட்சை காய்கள் சாப்பிட்டாங்க, பிள்ளைகள் பல்லு கூசி போச்சு. சோ ஆதாம் மனுக்குலத்தினுடைய பிதா செய்த பாவம் தவறு. அவருடைய சந்ததி அப்படியே அங்க பாவத்துக்குள்ள அங்க போயிருக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சோ ஆதாம் நமக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு முன்பாக கீழ்படியாமையில போய் இந்த ஒரு ஏதேனுடைய இலை பாதல்களை இழந்து போனார். அப்புறம் இந்த உலகத்தின் தேவன் பார்வோனா இருக்கிற சாத்தானுக்கு கீழே அவர் அடிமையாயிட்டார் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ அந்த அடிமைத்தனத்துல சாபம் வந்துச்சு, தேவன் கொடுத்தார், உன் நெற்றி வேறவே நிலத்துல விழும் வரைக்கும் நீ என்ன பண்ணணும், வேலை செய்து அங்க நீ சாப்பிடணும். அந்த அடிமைத்தனத்தினுடைய கொடுமைகள். அப்புறம் அவருடைய சந்ததி கூட அதே போலவே அங்க ஆயிடுக்குது. எப்படி எகிப்துல இஸ்ரேலர்களுடைய சந்ததி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்கள ஒடுக்கிறதுக்குனே சில விசாரணைக்காரர்களை பார்வோன் ஏற்படுத்தி அவங்கள ஒடுக்கின்னு பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம கூட சாத்தானுக்கு கீழே பாவம் மற்றும் மரணம் நம்ம மேல விசாரணைக்காரர்கள் போல இருந்து இந்த நம்மையும் கூட அங்க ஒடுக்கி இருக்கிறது பார்க்கிறோம். சோ இதுல எல்லா விஷயத்தினுடைய கருப்பொருள் ஒரே வசனத்துல இருக்கு, ரோமர் 5:12. ஒரே மனுஷனால பாவமும் அப்புறம்
எல்லா மனிதர்களும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும்
சோ இது வரைக்கும் அந்த ஒரு சின்ன நிழல் நாம அங்க பாக்குறோம். மாம்சீக இஸ்ரேலர்களுக்கும் இங்க நமக்கும், ஆவிக்குரியோ இஸ்ரேலர்களுக்கும், அவர்கள் அவர்கள் செய்யாத பாவம், அவங்கள் பிதாக்கள் செய்த பாவத்தினால எகிப்துக்குள் அடிமைத்தனம், சாத்தானுக்கு கீழே அடிமைத்தனம், அந்த விசாரணைக்காரர்கள் மூலம் ஒடுக்கப்பட்டாங்க. நாமும் கூட ஆதாம் செய்த பாவத்தின் மூலம் சாத்தானுக்கு கீழே பாவம் மற்றும் மரணத்தினுடைய கட்டுப்பாட்டுல அடிமைத்தனத்துக்குள்ள அங்க இருக்கிறோம். சரி, அங்க இஸ்ரேல பார்க்கும் போது யோசேப்பு மறிச்சதுக்கு பின்பு அவரை அறியாத ஒரு பார்வன் வந்து அந்த ஜனங்களை ரொம்ப ஒடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ எப்படி ஒடுக்க ஆரம்பிச்சேன், ஒடுக்க ஆரம்பிச்சார்னா சாத்தானுக்கு நல்லா, அந்த பார்வனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் நம்மை காட்டிலும் எண்ணிக்கையில் அதிகமாகி பலத்து பெருத்து போனாங்கன்னா ஒரு ஒரு காலத்துல இந்த எகிப்து தேசமே யார் கைக்கு போயிடும், அவங்க கைக்கு போயிடும். சோ எகிப்தின் மேல தனக்கு இருக்கிற அதிகாரம், அந்த ஆளுகை தான் இழக்க வேண்டிய அந்த சூழல் வரும். சோ இது அந்த பார்வன் அங்க சிந்திச்சு அந்த ஜனங்கள் பெருகாத படிக்கு அவங்கள ஒடுக்கறதுக்கு நிறைய திட்டங்கள் அங்க திட்டங்கள் தீட்டி அங்க அவங்களை வழி நடத்துன்னு அங்க பார்க்கிறோம். சோ சாத்தான் குரோ அதே தான் அங்க செய்யறார். சோ இந்த உண்மையான சபை ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அவர்கள் ரொம்ப பலத்து பெருத்து நல்லா வளர்ச்சி அடைந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த உலகம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்து போயிடும். சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எப்படி பார்வோன் இஸ்ரேலர்களுடைய வளர்ச்சி பிடிக்காம அவங்கள ஒடுக்கி ஆளுகை செய்யணும்னு நினைச்சாரோ, அதே போல சாத்தான் உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய சபை பெருகாத படிக்கு அவங்கள ஒடுக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சில திட்டம் தீட்டினார். சோ பார்வோன் என்ன செஞ்சார், பார்வோன் வந்து நாம அங்க பாக்குறோம் நிறைய கடினமான வேலைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுத்தாரு. அந்த வேலைகள் எல்லா விதமான வேலைகளும் அங்க இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமா அவர் என்ன பண்ணிருக்கிறார், நம்ம இஸ்ரேலனுடைய வரலாறுல பார்க்கும் போது பார்வோன் இஸ்ரேல் ஜனங்கள் தனக்காக ரெண்டு பெரிய பண்டசாலை பட்டினங்கள் கட்டும்படிக்கு ஜனங்களை அந்த வேலையில ஈடுபடுத்தி இருக்கிறார். வசனம் எங்க வாசிக்கிறோம்னா யாத்ராகம 1:11 வசனம். பண்டசாலை பட்டினங்கள். சோ பார்வான் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க, சோ இஸ்ரேல் ஜனங்கள் பெருகக்கூடாது, அவங்கள எல்லா விதத்திலையும் ஒடுக்கணும். அது எப்படி செய்யறது அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுக்கு கடுமையான வேலைகள் அங்க கொடுத்தார். அவங்களுடைய இங்கிலீஷ்ல சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மிசரபிள் கண்டிஷன் போச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் ஜீவிக்கிறதையே வெறுக்கும் அளவுக்கு கடினமான வேலைகள் அவங்க மேல திணிச்சார். அந்த வேலைகள் கூட அவர் எப்படி திணிச்சார் அப்படின்னா, தனக்காக ரெண்டு பட்டணங்கள் கட்டும்படிக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பட்டணங்கள் அது பண்டசாலை பட்டணங்கள், பித்தோ ராமசேஸ் என்ற ரெண்டு பண்டசாலை பட்டணங்கள் கட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார். சோ இதே போலதான் சாத்தான் கூட இந்த சுவிசேஷத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஆகிய அந்த சபை வளர்ச்சி அடைந்து தன்னுடைய நிலை கேள்விக்குறி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர்களை கூட திசை திருப்புவதற்கு, இவங்களை ஒடுக்குவதற்கு அவரு கூட அந்த ஜனங்களை, அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை வேறு மாதிரி பயன்படுத்தினார். ரெண்டு மிகப்பெரிய பட்டணங்கள் கட்டிருக்கு. சோ இந்த பித்தோம் ராமசேஸ் அருமையான ஒரு நிழல் எதுக்கு அப்படின்னா, இந்த சபை ரெண்டு சபை உருவாயிடுச்சு, ரோமன் கத்தோலிக் சபை மற்றும் புராட்டஸ்டன்ட் சபைகள். இந்த ரெண்டு மாபெரும் அமைப்பு, இந்த ரெண்டு மாபெரும் அமைப்பு உருவாக்கி செயல்படும் விஷயத்துல எல்லா கிறிஸ்தவர்களையுமே சாத்தான் வந்து திசை திருப்பி இருக்கிறத பாக்குறோம். உண்மைதான். அந்த நாட்கள்ல மாம்சேக் இஸ்ரேலரு இந்த பட்டணங்களை கட்டுறதுலயே தங்கள் ஜீவன் முழுக்க அர்ப்பணிச்சுட்டாங்க. வேற எந்த விதத்திலையும் சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல இன்னைக்கு இந்த சபை சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது ஒன்னு ரோம கத்தோலிக்க சபை அல்லது இந்த புராட்டஸ்டன் சபைகள் இதையவே அவர்கள் உருவாக்குவதில் அனைத்து கிறிஸ்தவர்களும் ஈடுபட்டு இருக்கிறது பாக்குறோம். சோ இது வந்து மாம்சீக் இஸ்ரேல் விஷயத்துல பார்வோனுடைய தந்திரம், ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல் விஷயத்துல சாத்தானுடைய அந்த தந்திரம் என்று அங்க நாம பாக்குறோம். சோ இது மாத்திரம் இல்ல, அப்போ வசனம் நீங்க 13-14 வாசிங்க, யாக்கோபுல யாத்திராகமம் 1:13-14. ஜீவனையும் கசப்பாக்கி இருக்கிறார். சோ இஸ்ரேலனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு. இந்த பார்வோனுடைய கையில அவங்களுடைய ஜீவன் கசப்பாகும் அளவுக்கு எல்லா வேலைகளும் அங்க இருந்து. ஆனா நாம பார்க்கிறோம் தேவனுடைய மேலான வழி நடத்துதல். எவ்வளவுதான் பார்வோன் அங்க ஒடுக்கினாலும் இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அவர்கள் ஒரு வளர்ச்சி, அவர்களுடைய எண்ணிக்கை பெருக்கம் தான் அங்க அடைஞ்சிட்டு இருந்துச்சு. அதே போலதான் உண்மையான சபையினுடைய சூழல் கூட இந்த சுவிசேஷ யுகத்துல. சாத்தான் எவ்வளவோ தந்திரங்கள் இந்த இரண்டு மாபெரும் அமைப்புகளின் மூலம் செய்திருந்தாலும் உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இதுக்கு மத்தியிலும் கூட அவர்களே வைராகியமா அங்க தேவனுக்கே உரியவர்களாக அங்க வளர்ச்சி கண்டுதான் இருந்தாங்க. ஆனா சாத்தான் சும்மா விட போறதில்ல, அவரு வேற வேலைகள் கூட செய்வார். அங்க பார்க்கும்போது பார்வோன் அந்த வேலைகள் மாத்திரம் செல்ல, அவரு கடினமான வேலைகள் கொடுத்து பார்த்தார். அதுக்கு மத்தியிலே இஸ்ரேலர்கள் பழைய நிலைமை போலவே நல்லா தான் இருந்தாங்க. சோ அப்ப பார்வோன் என்ன பண்றாரு, மேலும் சில திட்டங்கள் அங்க தீட்டுறார். என்ன அருமையான ஒரு திட்டம் தீட்டிருக்கிறார் இஸ்ரேல் விஷயத்துல. வசனம் 15-19. இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். சோ கடினமான வேலைகள் கொடுத்து விசாரணைக்காரர்களை அவங்க மேல நியமிச்சு கடுமையா வேலையை வாங்கி பட்டணங்கள் கட்டுறதுல அவங்க மனதை திசை திருப்பி ஒடுக்கினாலும் அவர்கள் ஒடுங்குற மாதிரி இல்ல. சோ என்ன பண்ணிட்டாரு, இந்த ஒரு திட்டம் அங்க தீட்டார். சில மருத்துவச்சிகளை கூப்பிட்டு இந்த ஒரு ஆலோசனை சொல்றார். சோ வசனம் நேரடியா படிக்கும் போதே நமக்கு தெரியுது. சோ அப்ப ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அப்படி அவங்க செய்யல. சோ அப்போ பார்வோனுடைய திட்டம் இருக்கு, அவருடைய பிரயாசங்கள் இருக்கு, ஆனா அந்த பிரயாசங்கள் அதை நிறைவேறுவதில்லை. அதுக்கு மத்தியிலையும் இஸ்ரேலர்கள் நல்லா தான் அங்க இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய அந்த ப்ரோவிடன்ஸ் வழி நடத்துதல் மாம்சீக இஸ்ரேல் விஷயத்துல அப்படி அங்க இருந்திருக்கிறது அங்க நாம பாக்குறோம். அதே தான் நமக்கும் சொல்ல முடியும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய விஷயத்துல. இதே போல சாத்தான் என்னென்னலாம் முயற்சிகள் அங்க எடுக்கிறாரோ அந்த முயற்சிகள் எல்லாமே கூட அங்க தோல்வியில தான் அங்க முடிச்சுட்டு அங்க இருந்தது பாக்குறோம். சரி இப்படியே இருக்கட்டும். ஆனா மாம்சீக இஸ்ரேலர்கள் அங்கேயே நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட தேவன் கிருபையில அவருடைய மேலான வழி நடத்தல் இருந்தாலும் அவர்கள் எகிப்திலேயே இருப்பதை அவர்கள் விரும்பல. அவர்களுடைய இருதயம் எல்லாம் எதை நோக்கி இருந்துச்சுன்னா அவங்களுக்கான வாக்கு தத்த பூமிக்கு அவர்கள் போக வேண்டும் என்பது தான். எகிப்தை விட்டு மீட்கப்படும், எகிப்தை விட்டு கிளம்பும். பாருங்க எகிப்துல நிறைய கஷ்டம் இருந்துச்சு தேவனுடைய வழிநடத்துதல் அவங்க மேல இருந்துச்சு. அந்த வழிநடத்துதல எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் கூட அவர்களை தேவன் நல்ல விதத்துல தாங்க வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றதுன்னா பார்வோன் நினைச்சது நிறைவேறல, எகிப்து இஸ்ரேல் சந்ததி அழியணுங்கிற மாதிரி அவர் நினைச்ச திட்டங்கள் நிறைவேறல போலதே புரியணும். நம்ம தேவனுடைய அனுக்கிரகம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருந்துச்சு. இருந்தாலுமே இஸ்ரேலுடைய என்ன வேலாம், இந்த எகிப்து வீட்டு நாம் எப்போ கானானுக்கு போவோம் என்பது தான் ஒரு விடுதலை அல்லது ஒரு மீட்பு தான் அவர்கள் அங்க எதிர்பார்க்கிறார். அதே போலதான் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய விஷயம் கூட. ஆனா இங்க ஒரு நல்ல ஒரு சின்ன பாயிண்ட் பிரதர் கொடுக்கிறார், நல்ல ஆவிக்குரிய பாயிண்ட் பாருங்க. இவங்க ஒரு மீட்பு எதிர்பார்த்தாங்க, ஆனா தங்களை தாங்களே மீட்டுக் கொள்ளுவதற்கு யார்கிட்ட இருந்து, பார்வோன் கிட்ட இருந்து, எகிப்தினுடைய பிடியிலிருந்து எப்படியாவது மீண்டு போயிடலாம்னு சொல்லி அவர்கள் எடுத்த எல்லா பிரயாசங்களும் தோல்வியில தாங்க முடிஞ்சு. சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வேலை சாத்தான் அவங்க அவங்க விஷயத்துல அங்க அதாவது அவங்க விஷயத்துல பார்வோன் ஜெயிச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, பார்வோன் ஜெயிச்ச மாதிரி அங்க இருக்குது. அதே போல தான் நம்முடைய விஷயங்களே கூட. ஆனா இங்க என்ன பிரதர் அங்க சொல்ற ஒரு நல்ல பாயிண்ட்னா, ஆமா அது கிட்டத்தட்ட அது ஒரு டெம்பரவரியா சாத்தான் ஜெயித்த மாதிரி தான், ஆனா அது தற்காலிகமான ஒரு ஒரு சூழல் தான். ஆனா ஏன் வந்து அவங்க ஜெயிக்க முடியல, ஏன் அவங்களாக தங்களை பார்வோன் பீடியிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியல, அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் ஏன் வந்துட்டு தோல்வியில முடிஞ்சு அப்படின்னா, ஏன்னா சகோதர சகோதரிகளே அதெல்லாம் அவங்களுடைய சொந்த முயற்சி. சோ அவர்களுடைய சுய முயற்சி சொந்த முயற்சி அவங்களை மீட்கிறதுக்கு உதவாது. மீட்பு அது வரணும் யார் மூலம், தேவன் மூலம், கர்த்தர் மூலம் அங்க வர வேண்டியதாக அங்க இருந்துச்சு. சோ அந்த சொந்த பிரயாசங்களே அது அவங்களுக்கு அங்க தோல்வி அங்க தந்திருக்குது. சோ தேவன் ஏற்ற சமயத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு என்று ஒரு மீட்பர் அவங்கள மத்தியிலேயே இருந்து எழுப்பி அவர் மூலம் அவங்களுக்கு மீட்பு அங்க கொடுப்பது தேவ சித்தம். ஆனா அதற்கு முன்னால தாங்களாகவே மீண்டிடலாம் என்று அவர்கள் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் அவங்களுக்கு அங்க தோல்வி தான் அங்க வரும். சோ அருமையான ஒரு சின்ன பாடம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய விஷயத்தில். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கூட அநேக சூழல்கள் தருணங்கள் அப்படித்தான் இருக்கும். அங்க கூட அந்த சூழல்கள் மத்தியில தேவனுடைய மேலான தயவு இருக்கம் கிருபை தான் நம்மை வழி நடத்தணும். ஆனா கொஞ்சம் முந்தி நம்முடைய சொந்த பிரயாசங்கள் சுயத்தை சார்ந்து இருக்கிறது இருக்கும் பட்சத்துல சில சமயங்கள்ல தோல்விகள் தான் வரும். அந்த ஏற்ற சமயத்துல தேவனே அந்த மீட்பு கொடுக்கற வரைக்கும் நம்ம அங்க காத்திருக்க வேண்டியது அங்க இருக்கு. சின்ன பாயிண்ட் தான் ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரயாசங்கள் அற்பம், அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற சமயத்துல தேவ தயவு அது பெரிய கிருபை. அதுல தான் நமக்கு அந்த சமாதானம் அங்க இருக்கும். சோ அப்போ தேவன் அது கூட செஞ்சார். சோ இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும் போதே வசன வாசிங்க, மருத்துவச்சிகள் இந்த மாதிரி பார்வான் சொல்லுக்கு கீழ்படியாம தேவனுக்கு பயந்து இஸ்ரேலுக்கு சாதகமா இருந்து இஸ்ரேலுடைய ஆண் குழந்தைகள் பெருகிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல பார்வான் விடுற கட்டளை வந்து 22 வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, சோ ஃபைனலா பார்வான் என்ன சூழலுக்கு வந்துடுறாருன்னா, சரிப்பா பிறந்தது இல்லையா, ஆண் குழந்தைகள் பிறந்ததுன்னு மருத்துவ வச்சுங்க சொல்றாங்க இல்லைங்களா. எகிப்தியர் பெண்கள் மாதிரி இல்ல, இஸ்ரேல் பெண்கள் நல்ல பலசாலிகள். சோ மருத்துவச்சிகள் போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது, அவங்களுக்கு பிரசவிச்சிருது. சோ அப்படியா, சோ அப்ப பிரசவிச்சது ஆண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணிருந்தீங்க, தண்ணியில போட்டு கொண்டுடுங்க, பெண் குழந்தையா இருந்தா மாத்திரம் விட்டுடுங்க. அந்த கண்டிஷனுக்கு அங்க வருவது நம்ம அங்க பாக்குறோம். ஆனா தேவன் அங்க மிகப்பெரிய காரியம் அங்க செய்யறார். சோ பார்வோனுடைய அரண்மனையிலேயே இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்கான அந்த ஒரு மீட்பர் மோசே தேவன் அங்க வழி நடத்துறது பாக்குறோம். சோ இது தேவனுடைய வல்லமையினுடைய ஒரு உச்சகட்டம். சோ யார் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கே திட்டம் தீட்டுறாங்களோ அவங்களுடைய வீட்டிலேயே இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க போற மீட்பர் அங்க தேவன் அங்க கொண்டு வர்றார் மோசஸ். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது அப்படியே நிஜம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் விஷயத்துல கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல அங்க நிறைவேறியிருக்குது. அதே தான் தேவனுடைய இஸ்ரேலர்கள் ஆகிய சபைய தேவன் விடுவிக்கிறதுக்கு பாருங்க கர்த்தர் இயேசுவை அங்க கொடுக்கிறாரு. அது கூட கர்த்தர் இயேசு எங்கேயே பிறந்துட்டார்னா, இந்த உலகத்தினுடைய பார்வோன் சாத்தான் அந்த பூமியிலேயே கர்த்தர் இயேசு அங்க பிறந்து இந்த மனுக்குலத்துக்கும் அதுக்கு முன்னால விசேஷமா சபைக்கும் அந்த மீட்பு தருவதற்கு அங்க வரார். சோ இது ஒரு சின்ன நிழல் நமக்கு அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். சோ எந்த வல்லமை, எந்த தேவனுடைய மேலான வழி நடத்துதல் மாம்சீக இஸ்ரேல் விஷயத்துல மோசைய பாதுகாத்து மோசை மூலம் அந்த ஜனங்களுக்கு மீட்பு கொடுக்க வந்ததோ அதே வல்லமை அதே மேலான வழி நடத்தல் கர்த்தர் இயேசு விஷயத்துல கூட இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் இயேசுவையும் கூட அங்க ஏரோதின் மூலம் என்ன பண்ண திட்டமிட்டாங்க சாத்தான், கொலை செய்யறதுக்கு தான் அங்க திட்டமிட்டார். சோ அந்த நிழல் வந்து அங்க இணையாக அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இப்படியாக இந்த ஸ்டடி ஆரம்பிக்குது. இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ மாம்சீக இஸ்ரேல் இப்படியாக எகிப்து இஸ்ரேல்ல இருந்து யோசேப்பின் காலத்துல எகிப்துக்கு வந்து அடிமைத்தனத்துக்குள்ள உட்பட்டுட்டாங்க. பார்வோனுக்கு கீழே எல்லா விதத்திலையும் ஒடுக்கப்பட்டாங்க, மேலும் 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 ஒடுக்கப்பட்டாங்க. ஆனா எல்லா பிரயாஸ் எல்லா பார்வனுடைய முயற்சிகள் மத்தியிலையும் அவர்களை தேவன் நல்ல நிலைமையில தான் அங்க வச்சிருந்தார். ஆனா அவங்களுடைய மீட்பு என்று சொல்லும் பொழுது அது அவங்களுடைய சொந்த முயற்சினால வரக்கு வாய்ப்பு இல்ல, ஒரு மீட்பர் மூலம் வரும், அது தேவனே ஏற்படுத்துவார். அப்படி மோசைய ரொம்ப ஆச்சரியப்படும் விதத்துல பார்வோன் அறமையிலேயே அங்க ஏற்படுத்தினார். அதே தான் ஆவிக்குரிய நம்முடைய விஷயத்துல கூட அங்க இருக்கு. சரி, இப்போ இங்க இருந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நாம அங்க போவோம். சோ எகிப்திலேயே இஸ்ரேல் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். சோ எப்படி எகிப்துல இருந்து மீட்கப்படும் பொழுது அந்த பிரயாணம் ஆரம்பிக்கும். நம்முடைய ஸ்டடி இன்னும் ஆக்சுவலா இங்க ஆரம்பிக்கல, அந்த முன்னுரையிலேயே தான் நாம அங்க இருக்கிறோம். நம்மளுடைய உண்மையான தியானம் வந்து அவங்களுடைய பயணம் எகிப்துல இருந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க ஸ்டார்ட் ஆகும். அது அடுத்த கிளாஸ்ல நாம அங்க பார்ப்போம். ஆனா இங்க மோசே விஷயம் பேசும் போதே பிரதர் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் அங்க சொல்றார். சகோதரர்களுக்கு எல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும், பாடம் எடுக்கிற சகோதரர்களுக்கு. இது இந்த இடத்துல மாத்திரம் தான் இதுவரைக்கும் நாம பார்த்துருக்கோம். நிழல் பொருள் கையாளும் போது நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க இருக்கணும். சோ இங்க நாம பார்க்கும் போது இதுவரைக்கும் மோசே யாருக்கு நிழலா இருந்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசுக்கு அங்க அவர் நிழல். ஏன்னா மோசே வந்து மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இஸ்ரேலர்களை எகிப்திலிருந்து மீட்டு காணானுக்குள்ள கொண்டு போறாங்க. சோ இங்க பார்க்கும் போது ஆவிக்குரிய இஸ்ரேல் கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு? மீட்டு காணானுக்குள்ள அங்க கொண்டு போறாரு. சோ இந்த பாரம் இது வரைக்கும் பார்க்கும் போது சோ மோசே கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு அருமையான நிழல். ஆனா மோசே மற்ற இடங்கள்ல அநேக இடங்கள்ல யாருக்கு நிழல்? பிதாவாகிய தேவனுக்கு நிழல். ஒரு இடத்துல அவர் யாருக்கு நிழல்? கண்மலை அடிக்கும் போது, கண்மலை அடிக்கும் போது, இரண்டாவது முறையா அடிக்கும் போது, செகண்ட் டெத்துக்கு நிழல். சுமோசே ஒரு கேரக்டர். ஒரு இடத்துல தேவனுக்கு நிழல், இன்னொரு இடத்துல கிறிஸ்துக்கு நிழல், இன்னொரு இடத்துல யாருக்கு நிழல்? இரண்டாம் மரணத்துக்கு நிழல். சோ இந்த மாதிரி வரும்போது பிரதர் ஒரு அருமையான பாயிண்ட் சொல்றாரு. கண்டிப்பா சப்ஜெக்ட் எடுக்கும் போது பிரதர்ஸ் இந்த பாயிண்ட் மைண்ட்ல வைக்கணும். சில நமக்கு கூட சில ரூல்ஸ் இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சப்ஜெக்ட் எடுக்கிற விதத்துல. ரீப்ரன்ஸ்ல பிரதர் அசில் கூட அருமையா அங்க பேசுறாங்க. சோ எல்லாமே நம்ம ஒரு 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 எல்லைக்குட்பட்டு தான் அங்க செயல்படணும். சோ நிழல் பொருளுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு நிழல் தேவன் எதுக்கு கொடுத்திருக்கிறாரோ, ஒரு நிழல்ல தேவன் எந்த நிஜத்தை வச்சிருக்கிறாரோ அது மாத்திரம் தான் நிழல்ல நாம கவனிக்கணும். சோ அந்த நிழல் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஏதோ ஒரே ஒரு பாயிண்ட குறிப்பிடறதுக்காக அந்த நிழல் இருக்கும். அந்த நிழல்ல அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் தான் நாம எடுக்கணும். ஆனா அந்த ஒரு பாயிண்ட எடுத்துட்டு நிழல் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களுக்குமே என்ன நம்ம எதிர்பார்க்க கூடாது? ஒரு நிஜமே எதிர்பார்க்க கூடாது. நிறைய பேர் பண்றாங்க அந்த தவறு, நிறைய பேர் செய்யறது நம்ம பாக்குறோம். சோ அப்ப வந்து என்னன்னா அது அதிகப்படியான நிழல் பொருள் ஆயிட்டு தெய்வீக திட்டத்துக்கு முரண்பாடா அங்க போறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. சோ அது போக கூடாது. சோ இங்க பார்க்கும் போது பாருங்க, இப்போ கண்மலைய அடிக்கும் பொழுது மோசே வந்து இரண்டாம் மரணத்துக்கு நிழலா இருக்கிறார் இல்லைங்களா? பாருங்க அப்படித்தான் இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல நம்ம என்னதான் எடுக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய சித்தத்துக்கு மீறி நம்ம அங்க செயல்படக்கூடாது. செயல்படும் பொழுது அந்த ஒரு வாய்ப்பு அங்க நமக்கு இல்ல, காணனுக்குள்ள போற வாய்ப்பு. அந்த ஒரு பாயிண்ட் சொல்றதுக்காக தான் அங்க மோசே விஷயத்துல அந்த இடத்துல அந்த நிழல் இருக்கு. மற்ற இடங்கள்ல பார்க்கும் போது மோசே யாருக்கு நிழல்? கிறிஸ்துக்கு. சில இடங்கள்ல நிழல், நிறைய இடங்கள்ல பிதாவாகிய தேவனுக்கு அங்க நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு நிழல்ல தேவன் சொல்றாருன்னா அந்த நிழல்ல அந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணுமோ அந்த பாயிண்ட் எடுக்கணும். நான் இது எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு இது இந்த சப்ஜெக்ட் இல்ல, பட் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம சொல்றோம். கர்த்தர் இயேசு பஸ்கா, நமக்கான பஸ்கா. சோ அவரு 14ஆம் தேதி மரிக்கிறார், மரிக்கணும். ஏன்னா ஆடு எப்ப அடிக்கப்படுது? 14ஆம் தேதி. அந்த ஆட்டு ஆடு நிழல் நிஜம் வந்து யாரு? கர்த்தர் இயேசு. அந்த ஆடு 14ஆம் தேதி அடிக்கப்படணும். கர்த்தர் இயேசு கூட நீசான் 14 மரிக்கிறார். அதுதான் நிழல், அதுதான் நம்ம அங்கிருந்து எடுக்கணும். ஆனா ஆடு எப்ப அடிக்கப்பட்டுச்சு? 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேல. ஆனா கர்த்தர் இயேசு நிஜம் எப்ப மரிக்கிறார்? தப்பா கேட்டனா? தெரியாதுங்களா? கர்த்தரே செப்ப ஜீவன் விட்டார் 3 மணிக்கு. ஆடு எப்ப மறிச்சது? 6 மணிக்கு மேல. கர்த்தரேசு நிஜம் எப்ப மறிக்கிறார் பாருங்க. அப்போ இது இப்படித்தான், இப்படித்தான் டைம் வச்சிருக்கிறாங்க. சோ பஸ்கா நிழல்ல என்னதான் பாக்கணும்னா ரெண்டு விஷயம். அந்த பஸ்கா ஆடு கர்த்தர் இயேசு குறிக்குது. அந்த ஆடு 14 நீசான் 14 அடிக்கப்படணும். கர்த்தர் இயேசு நீசான் 14 ஜீவன் விடணும் உலகத்துக்காக. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கு மேல போய் அந்த பஸ்கா ஆட்டினுடைய நிழல்ல இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு கர்த்தர் இயேசு விஷயத்த நிஜம் தெரிஞ்சீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். என்ன போயிடுவாங்க நிறைய சில சகோதரர்கள், கர்த்தர் இயேசு 3 மணிக்கு மறிச்சதுனால ஆடு கூட எங்க கொண்டு வருவாங்க? 3 மணிக்குன்னு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டா டேட் என்ன மாறிடும்? 15ஆம் தேதி பாஸ் ஓவர் போகும். சோ மிஸ்டேக், மிஸ் ஹேண்டில் பண்றது. நிழல் பொருளை தவறா பயன்படுத்தக்கூடாது. சோ நிழல் பொருளுக்கு கூட சில ரூல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிரதர் ரசல் ரீப்ரின்ஸ்ல பேசும்போது அங்க சொல்றாரு, நிழல் பொருளை வச்சு இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ். ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். நிழல் பொருள், நிழலை வச்சுட்டு எந்த உபதேசமும் போதிக்க முடியாது. அப்படின்னா உபதேசம்னா என்னது? டாக்ட்ரின், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஒரு நிழலுக்குள்ள இருந்து கொண்டெல்லாம் வர முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை எங்க பார்க்கலாம்? புரியுதுங்களா நான் சொல்றது? தேவனுடைய தெய்வீக திட்டம் தனியா மற்ற உபதேசங்கள் இருக்கு. வசனங்கள் அழகாக காமிக்கும் இப்படி 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 தேவனுடைய தெய்வீக திட்டம் கிளியர். அந்த தெய்வீக திட்டம் இப்படித்தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? அந்த தெய்வீக திட்டத்தை எங்க வச்சிருப்பாரு தேவன்? சில நிழல்ல வச்சிருப்பாரு. அட ஆமா, பார்த்த நிழல்ல அப்படி இருக்கு பாருங்க. கரெக்ட், அதோட நிறுத்திக்கும். மாறாக என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு திட்டத்தையே ஒரு புது நிழலுக்கு என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வரதுன்னு வரக்கூடாது. இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட். நிறைய இடத்துல இந்த சப்ஜெக்ட்ல மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் பிரதர் அதில் கிளியரா கொடுத்திருக்கிறாங்க. சோ ஒரு நிழலும் பொருள், ஒரு நிழல், அந்த நிழல்ல தேவன் எதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறாரோ அதுக்கு மாத்திரம் அந்த நிழல் இருக்கும். ஏன்னா பிரதர் வந்து அருமையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாருங்க. நிழல்னா என்ன? அப்ப அது எங்க இருந்து வரணும்? நிஜத்துல இருந்து வரும். நிஜம் இருக்கும் சரிங்களா? நிஜத்துக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு நிழல் இருக்கும். ஆனா பாருங்க, அந்த நிஜத்தை போலவே நிழல் இருக்குமா? இருக்க ஒவ்வொரு அம்சத்திலையும் இல்லைங்களா? இப்ப இங்க லைட் அடிக்குதுன்னா இந்த மூக்கு சைஸ் மாதிரியே அந்த நிழலுடைய மூக்கு இருக்குமா? ஆனா அந்த நிழலே எதனுடைய நிழல் தான்? இந்த நிஜத்தினுடைய நிழல் தான். ஆனா எக்ஸாக்டா இந்த மா நிஜம் மாதிரியே இருக்குமா? இருக்காது. லைட் அங்க இருக்கும் போது நிழல் கொஞ்சம் நீளமா இருக்கும். லைட்டை கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க, நிஜம் இப்படியே தான் இருக்கும். ஆனா நிழல் என்ன ஆயிடும்? அது கொஞ்சம் கம்மி, ரொம்ப குறுகி சுருங்கிடும் இல்லைங்களா? சோ அப்ப என்னன்னா, நிஜம் அப்படித்தான் இருக்கும். ஆனா நிழல் என்று சொல்லும் பொழுது நீங்க எங்க இருந்து பாக்குறீங்களோ, எந்த கோணத்திலிருந்து பாக்குறீங்களோ அந்த விதத்துக்கு அது மாறும். அப்ப என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் நிஜம். அந்த நிஜம் ஏதாவது ஒரு நிழல்ல ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். அந்த நிழல்ல அந்த விஷயத்துக்காக மாத்திரம் தான் பார்க்கணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு இன்னைக்கு. ஆனா இது எதுக்கு நம்ம பேசணும்னா, இது சப்ஜெக்ட் எடுக்கிற பிரதர்ஸ் இத மைண்ட்ல வைக்கணும். ரெண்டு பாயிண்ட், எப்போதுமே நிழல அதிகமா நாம அதாவது அங்க கொடுக்கப்பட்டதுக்கு மீறி போய் ஆராய்ந்து பார்க்க கூடாது. நெக்ஸ்ட், ஒரு நிழல வச்சுட்டு ஒரு பெரிய உபதேசம், ஒரு உபதேசத்துக்கு சப்போர்ட்டா ஒரு நிழலுக்கான, அதுதான் நிழல். இதை புரியாதனால்தான் சிலருக்கு வந்து லைஃப் லாங்காவே என்னதான் ஸ்டடி, நிழலும் பொருளுமே தான் பைபிள். அது போகும் பொழுது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஒண்ணு வைக்கலாம். சரி சகோதர சகோதரிகளே. சோ இது மோசே விஷயத்துல மாத்திரம், மற்ற எல்லா காரியங்களையும் கூட நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். ஆனா தேவன் கிருபையில இன்னைக்கு ஒரு சின்ன முன்னுரை தான் உங்கள் மத்தியில வச்சிருக்கோம். சோ இஸ்ரேல் எப்படி கானான்ல இருந்துட்டு இங்க எகிப்துக்கு அடிமைத்தனத்துக்கு வந்தாங்க, அடிமைத்தனத்துல இருந்துட்டு இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க, அந்த விஷயங்கள் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கூட அங்க அருமையாக பொருந்தது அந்த நிலை பாக்குறோம். சோ இனிமேல் இவர்கள் இங்கிருந்து கிளம்புவாங்க, இங்கிருந்து வனாந்திர பிரயாணத்துல போய் கானானுக்கு அங்க போவாங்க. சோ அந்த பிரயாணம் ஸ்டார்ட் பண்ண பொழுது நம்முடைய ஸ்டடி நாம தொடர்ந்து செய்வோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.